நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
புதிய நிதியாண்டு ஆரம்பித்துள்ள பின்னணியில் ஆஸ்திரேலியாவின் குடிவரவு மற்றும் விசாக்களில் நடைமுறைக்கு வரும் மாற்றங்களை பார்க்கலாம். இவற்றில் சில மாற்றங்கள் ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துள்ளன, சில இனிவரும் நாட்களில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. புதிதாக நாட்டில் குடியேற அனுமதிக்கப்படும் மக்களின் எண்ணிக்கை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட 160,000 என்ற அளவிலேயே தொடர்ந்தும் இருக்கும். 2021-22 நிதியாண்டில் புதிய குடிவரவாளர்களின் எண்ணிக்கை மேலும் 77,000 குறைவடையும் எனவும், 2024-25 ஆண்டளவில் இந்த எண்ணிக்கை படிப்படியாக 230,000 என்ற அளவை எட்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டுக்குள் குடியேற அனுமதிக்கப்படும் 160,000 பேரும் வெவ்வேறு விசா பிரிவுகளுக்குள் அடங்குவர் என குடிவரவு முகவர் ஜூலி வில்லியம்ஸ் தெரிவித்தார்.
50% of the program is going to be dedicated to skilled visas and giving priority to highly skilled migrant business innovation and investor program and the global talent visa cohorts.
கடந்த 2020-21 நிதியாண்டில் குளோபல் டேலண்ட் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராம், பிஸ்னஸ் இனோவேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் மற்றும் எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ட் விசாக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இதன் கீழ் குளோபல் டேலண்ட் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமுக்கான இடங்கள் 15,000 அதிகரிக்கப்பட்டது, பிஸ்னஸ் இனோவேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமுக்கான இடங்கள் 13,500 அதிகரிக்கப்பட்டது. இந்த நிதியாண்டில் குறித்த விசாக்களுக்கான வரம்பில் சிறிதளவு மாற்றம் கொண்டுவரப்பட்டு எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ட் விசாக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவில் குடியேறுவதற்கான ப்ரையாரிட்டி மைக்ரேஷன் ஸ்கில்டு ஆக்கியூபேஷன் லிஸ்ட், அதாவது முன்னுரிமை அடிப்படையிலான தொழிற்பட்டியலில் புதிதாக 22 தொழில்கள் இணைக்கப்பட்டுள்ளன. செஃப், அக்கவுண்டன்ட், சிவில் என்ஜினியர் உள்ளிட்ட தொழில்கள் இந்த புதிய பட்டியலில் அடங்குகின்றன. இதையடுத்து ப்ரையாரிட்டி மைக்ரேஷன் ஸ்கில்டு ஆக்கியூபேஷன் லிஸ்டில் உள்ள மொத்த தொழில்களின் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. ப்ரையாரிட்டி மைக்ரேஷன் ஸ்கில்டு ஆக்கியூபேஷன் லிஸ்டின் கீழ் தாக்கல் செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதேநேரம் பிஸ்னஸ் இனோவேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம், வர்த்தக மற்றும் முதலீடு தொடர்பிலான பிரதான விசா பிரிவுகளின் எண்ணிக்கை 9-4 குறைக்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, தென்கிழக்கு ஆசியாவைச் சேர்ந்த 10 நாடுகளின் பணியாளர்கள் புதிய விவசாய விசாவின் கீழ் ஆஸ்திரேலியா வந்து இங்குள்ள விவசாயிகளிடம் பணிபுரிய முடியும். முன்னதாக பிரிட்டனைச் சேர்ந்தவர்களை மையப்படுத்தி அறிவிக்கப்பட்ட இப்புதிய விவசாய விசாவில் தற்போது இந்தோனேஷியா, மியான்மர், வியட்நாம், சிங்கப்பூர், பிலிப்பீன்ஸ், மலேசியா, தாய்லாந்து, கம்போடியா, புரூனே மற்றும் லாவோஸ் ஆகிய 10 நாடுகள் இணைத்துக் கொள்ளப்படுகின்றன. இப்புதிய விசாவை இவ்வருட இறுதிக்குள் நடைமுறைக்கு கொண்டுவர அரசு எதிர்பார்த்துள்ளது. இதேவேளை ஃபேமிலி ரீயூனியன் ஸ்ட்ரீமுக்கான விசா இடங்கள் கடந்த நிதியாண்டைப் போலவே இந்த வருடமும் 77,300 என்ற அளவிலேயே தொடர்ந்தும் பேணப்படுகிறது. கொரோனா பரவல் காரணமாக பயண கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் ஃபேமிலி ரீயூனியன் ஸ்ட்ரீம் விசாக்களுக்கான நிபந்தனைகளில் அரசு நடைமுறைப்படுத்திய தளர்வுகள் அல்லது சலுகைகள் இந்த வருடமும் தொடர்கிறது. இதன் கீழ் குறித்த விசாக்களுக்கு விண்ணப்பித்தவர்கள் அந்த விசா வழங்கப்படும் போது ஆஸ்திரேலியாவுக்கு வெளியே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆஸ்திரேலியாவில் இருந்தவாறே அவர்கள் இந்த விசாக்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதன் கீழ் இவ்வருடம் அதிகளவான பாட்ன விசா விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படும் என தான் நம்புவதாக சொல்கிறார் குடிவரவு சட்டத்தரணி கிறிஸ்
ஜான்ஸ்டன். That would mean that you could expect for partner visas to benefit. That there should be more partner visas being granted again this year, and that might help achieve lower processing time for partner visas, and it might also help clear the backlog of partner visas which had built up over a number of years.
எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைமுறைக்கு வரும் சட்ட மாற்றத்தின்படி வெளிநாட்டில் உள்ள தனது துணையை ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்பான்சர் செய்பவரின் நடத்தை பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் தேவையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் மாத்திரமே ஸ்பான்சர்ஷிப் அப்ரூவல் வழங்கப்படும். குடும்ப வன்முறை, பாலியல் முறைகேடு, சிறுவர்கள் மீதான பாலியல் முறைகேடு மற்றும் வன்முறைகளுடன் தொடர்புடையதாக ஏதேனும் குற்றச்சாட்டு இருந்தால் அவரது ஸ்பான்சர்ஷிப் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுவதில் சிக்கல்கள் எழலாம். இதன் காரணமாக பாட்ன விசா விண்ணப்ப பரிசீலனை காலப்பகுதி கணிசமான அளவு அதிகரிக்கலாம் என குடிவரவு முகவர் ஜூலி வில்லியம்ஸ் தெரிவித்தார்.
At the moment, the visa applicant lodges their application and then the sponsor subsequently lodges a sponsorship. And what they're going to be looking at introducing from November this year is having the sponsor approved prior to the visa applicant being able to apply. The only concern we see with that is the processing timeframes. We have no idea or indication how long the processing timeframes could be for the sponsor visas.
ஆஸ்திரேலியாவில் உள்ள தமது துணையுடன் இணைவதற்காக பாட்ன விசா ஊடாக வருபவர்களும் அவர்களை ஸ்பான்சர் செய்யும் மனத்துணையும் தமது ஆங்கில புலமையை நிரூபிக்க வேண்டும் என்ற சட்டம் இந்த ஆண்டு நடைமுறைக்கு வருகிறது. பாட்ன விசா விண்ணப்பதாரிகள் ஆங்கில பரீட்சையில் சித்தியடைந்தால்தான் விசா வழங்கப்படும் என்றில்லை. அவர்கள் ஆங்கிலத்தை பயில்வதில் ஆர்வத்துடன் செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபித்தால், உதாரணமாக அடல்ட் மைக்ரேஷன் இங்கிலீஷ் புரோக்ராம் போன்ற செயற்திட்டம் ஊடாக 500 மணித்தியால வகுப்பில் கலந்து கொள்கின்றமை போன்ற விடயங்களை உறுதி செய்து கொண்டாலே போதும் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஆஸ்திரேலியாவின் மருத்துவத்துறை, சுற்றுலாத்துறை, விவசாயத்துறை, ஊனமுற்றோர் பராமரிப்பு, முதியோர் பராமரிப்பு மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல் துறையில் பணியாற்றும் வெளிநாட்டு மாணவர்கள் 2 வாரங்களுக்கு 40 மணி நேரங்கள் மட்டுமே வேலை செய்ய முடியும் என்ற கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு அவர்கள் மேலதிக மணி நேரங்கள் வேலை செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். ஆஸ்திரேலியாவில் உள்ள வெளிநாட்டு மாணவர்களுக்கு இது சிறந்ததொரு வாய்ப்பு என்கிறார் குடிவரவு முகவர் ஜூலி வில்லியம்ஸ்.
Tourism and hospitality has been included on the COVID or the pandemic 408 critical sector. So that means that student visa holders, if they are working in the tourism and hospitality sectors, they are temporarily allowing student visa holders to work more than 40 hours per fortnight as long as they're employed in the tourism or hospitality sector. It's to assist with that area who are struggling to fill positions.
ஆஸ்திரேலியாவில் டெம்பரரி ஆக்டிவிட்டி விசா சப் கிளாஸ் 408 இருந்து கொண்டு விவசாயத்துறையில் பணியாற்றுபவர்கள் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தை நீட்டித்துக் கொள்ள முடியும். இது தொடர்பில் விளக்குகிறார் சட்டத்தரணி கிறிஸ் ஜான்ஸ்டன்.
408 holders don't have to leave at the end of their term if they can demonstrate that they've got ongoing agricultural work. There is a increasing shortages in the area of agricultural work, and this would usually be fueled by working holiday makers, but of course there are actually no working holiday makers entering Australia, but there are still people leaving Australia.
ஆஸ்திரேலிய குடியுரிமைக்கான விண்ணப்ப கட்டணம் July 1 முதல் 72% அதிகரித்துள்ளது. இதுவரை காலமும் $285 இருந்த குடியுரிமை விண்ணப்ப கட்டணம் $490 அதிகரிக்கிறது. பெற்றோருடைய குடியுரிமை விண்ணப்பத்தில் சேர்க்கப்படும் 15 வயதுக்கு குறைந்த பிள்ளைகளுக்கு கட்டணம் அறவிடப்படாது. தனியாக விண்ணப்பிக்கும் பிள்ளைகளுக்கான விண்ணப்ப கட்டணம் $180 $300 அதிகரித்துள்ளது. இதேவேளை அடுத்த ஆண்டு, அதாவது 2022 January 1 முதல் ஆஸ்திரேலிய நிரந்தர வதிவிட உரிமை பெறும் அனைவரும் அரச நிதியுதவி பெற வேண்டுமெனில் 4 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். இது புதிய குடியேறிகளை மிகவும் பாதிக்கும் விடயமென சட்டத்தரணி கிறிஸ் ஜான்ஸ்டன் தெரிவித்தார்.
There is a change that new Australians will have to wait 4 years to access government welfare, and this is, I suppose, a cost-cutting measure. It's not clear that it's going to lead to great outcomes in terms of saving money if it also puts new migrants in situations where they're struggling.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று podcast கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.